ஓம் சாந்தி. 11/9/2023. இனிமையான குழந்தைகளே, இப்போது நாடகம் முடிவடைகிறது. வீட்டிற்கு செல்ல வேண்டும். அதனால் இந்த ஷரீரம் எனும் ஆடையை மறந்து கொண்டே செல்லுங்கள். தன்னை அஷரீரி ஆத்மா என உணருங்கள். கேள்வி: எந்த ஒரு அற்புதமான விளையாட்டு சங்கம யுகத்தில் மட்டுமே நடைபெறுகிறது, மற்ற யுகங்களில் இல்லை? பதில்: விட்டு விலகி செல்கின்ற விளையாட்டு. ராமர் ராவணன் இடமிருந்து விலகிவிடச் செய்கிறார். ராவணன் பிறகு ராமரை விட்டு விலகிச் செல்லுமாறு செய்கிறார். இது மிக அற்புதமான விளையாட்டு. பாபாவை மறப்பதால் மாயையின் குண்டு விளைகின்றது. அதனால்தான் பாபா அறிவுரை தருகிறார். குழந்தைகளே, உங்களது சுய தர்மத்தில் நிலைத்து விடுங்கள். தேகத்துடன் கூடவே தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் மறந்து கொண்டே செல்லுங்கள். நினைவு செய்வதற்கு மிகுந்த முயற்சி செய்யுங்கள். ஆத்ம உணர்வு உடையவராகுங்கள். பாடல்: தலைவனுடன் இருப்போர் யாரோ. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான குழந்தைகள், வரிசைப்படியான முயற்சியின் அடிப்படையில் பாடலை கேட்டீர்கள். ஒவ்வொரு விஷயத்திலும் வரிசைப்படியாக என சொல்லப்படுகிறது. ஏனென்றால் இது கல்லூரி அல்லது பல்கலைக்கழகம் என்று சொல்லலாம். அத்துடன் உண்மையான சத்சங்கமும் ஆகும். ஒரே ஒருவர் மட்டுமே சத்தியமானவர் எனப்படுகிறார். அவர் ஒருமுறை மட்டுமே வருகிறார். இப்போது இந்த சமயம் நீங்கள் உண்மையாகவே சொல்கிறீர்கள். நாங்கள் சத்தியமான சங்கத்தில் இருக்கிறோம். பிராமணர்களாகிய நீங்கள்தான் இந்த சத்தியமானவர் என சொல்லப்படுகின்ற ஞானக்கடலின் முன்னிலையில் அமர்ந்திருக்கிறீர்கள். பாடப்படுகிறது. யார் தலைவனோடு கூட இருக்கின்றார் அவர்களுக்காக ஞான மழை. பிதா தலைவன் என்று சொல்லப்படுகிறார். குழந்தைகளாகிய உங்கள் முன்னிலையில் தலைவனின் ஞான மழை. குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள் நிச்சயமாக. ஞானக்கடல் பதீத பாவன் இப்போது நமக்கு முன்பு இருக்கின்றார். நாம் தூய்மை இல்லாமல் இருந்து தூய்மையாக அல்லது முள்ளிலிருந்து மலராக ஆகிக் கொண்டு இருக்கிறோம். மலராக மாறிவிடுவோம். பிறகு இந்த ஷரீரம் இருக்காது. முட்டும் கூட கொஞ்சம் கொஞ்சமாக மலர்ந்து கொண்டே போகிறது. சட்டென்று மலர்ந்து விடுவது இல்லை. மலர்ந்து மலர்ந்து முழுமையான மலராக மாறிவிடுகிறது. இப்பொழுது யாருமே முழுமையான மலராக ஆகவில்லை. அதுவோ கர்மாதீத் நிலை ஆகிவிடும். ஆத்ம உணர்வு உடையவராக கடைசியில்தான் ஆக வேண்டும். இப்போது உங்கள் அனைவருடைய முயற்சியும் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. பாபாவு பரலௌகீக தந்தை, இவர்கள் இருவரும் சங்கம யுகத்தின் அலௌகீக தாய் தந்தை ஆகிறார்கள். சிலர் முள்ளாகவும் இருக்கின்றனர், சிலர் முட்டாகவும் இருக்கின்றனர். முட்டு மலர்வதற்கு சிறிது காலம் பிடிக்கின்றது. நீங்கள் அனைவரும் முட்டுகளாக இருக்கிறீர்கள். மலர்களாக ஆகப் போகிறவர்கள் சிலர் நன்றாக மலர்ந்து இருக்கிறார்கள், சிலர் பாதி மட்டும். ஒரு நாள் நிச்சயம் முழுமையாக மலர்ந்து விடுவார்கள். தோட்டம் இருக்கிறது அல்லவா, நீங்கள் அறிவீர்கள். நாம் முள்ளிலிருந்து முட்டாக ஆகிவிட்டோம், பிறகு மலராக ஆகிக் கொண்டு இருக்கிறோம். முயற்சி செய்து கொண்டு இருக்கிறோம். சிலர் முட்டாகவே முடிந்து போகின்றனர், சிலர் சிறிது மலர்ந்து அழிந்து போகின்றனர். மாயையின் மிகப்பெரிய புயல்கள் வருகின்றன. கிளை நிலையம் திறந்ததுமே சிலர் முடிந்து போகின்றனர், கீழே விழுந்து விடுகின்றனர். மாயை மிகவும் சக்தி வாய்ந்தது ஆகும். இதுவோ ராம் மற்றும் ராவணனுக்கு இடையேயான போட்டி. ராம் ராம் என சொல்லப்படுகிறது. த்ரேதாயுக ராமனை நினைவு செய்கின்றனர் என்பது இல்லை. இப்படி ராம் ராமர் என்று பரமாத்மாவுக்கு சொல்கின்றனர். ராவணனோடு ராமர் ஒப்பிடப்படுகின்றார். ராமர் தந்தை, ராவணன் விரோதி, மாயை. மாயையும் சக்திசாலிதான். இந்த விளையாட்டே ஒருவர் மற்றவரை விட்டு விலகிச் செல்வது. ராமர் உங்களை மாயை ராவணனிடமிருந்து விடுபட செய்கிறார். மாயை பிறகு உங்களை ராமராகிய தந்தையிடமிருந்து விடுபட வைக்கிறது. பாபா கூறுகிறார், தேகத்தின் சம்பந்திகள் யார் யார் இருக்கின்றார்களோ அனைவரையும் புத்தி மூலம் தியாகம் செய்து விடுங்கள். அனைத்து தர்மங்கள் நான் இன்னார், இந்த மதத்தை சார்ந்தவன், இதை மறந்து தனது சுய தர்மத்தில் நிலைத்து விடுங்கள். தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் விட்டு தன்னை தனியாக உணருங்கள். இந்த உலகத்தின் ஒவ்வொரு பொருளில் இருந்தும் தியாகம் செய்யுமாறு செய்கின்றார். என்னுடையவர்களாக ஆகி என்னையே நினைவு செய்யுங்கள். பாபாவை மறந்தீர்கள் என்றால் மாயையின் குண்டு விழுந்துவிடும். பாபாவை நினைவு செய்வதற்கான முயற்சியை நன்கு செய்து கொண்டே இருங்கள். மாயையும் கூட சக்தி வாய்ந்ததாகும். பாபா உடையவர்களாக ஆன பின்பும் கூட மாயை வந்து பாபாவிடமிருந்து விடுபட செய்து விடுகிறது. பாபாவிடம் சந்தேகம் கொண்டு அவர் கையை விட்டுவிடக் கூடாது. அரை கல்பமாக நீங்கள் என்னை நினைவு செய்தே வந்திருந்தீர்கள். நீங்கள்தான் முழுமையான பக்தர்கள் அல்லவா? பக்தியும் நீங்கள்தான் ஆரம்பித்து இருக்கிறீர்கள். ஆக பாபா வந்து மாயையிடமிருந்து விடுவிக்கிறார். பாபா சொல்கிறார், தன்னை ஆத்மா என உணருங்கள். இந்த ஆடையை மறந்து விடுங்கள். இப்போது நாம் வீட்டிற்கு செல்ல வேண்டும். அந்த நாடகத்திலும் நடிகர்கள் உள்ளனர், அவர்களுக்கும் தெரிந்து இருக்கிறது. இதோ இப்போது 5-10 நிமிடங்களுக்கு பிறகு நமது விளையாட்டு முடிகின்ற நேரம் வந்துவிட்டது. பிறகு நாம் வீட்டிற்கு சென்று விடுவோம். விளையாட்டு முடிவடைகின்ற நேரம், இது புத்தியில் உள்ளது, ஆரம்பத்தில் இல்லை. நீங்களும் புரிந்து கொண்டு இருக்கிறீர்கள். நமக்கு 84 பிறவிகள் முடிந்துவிட்டன. மீதி எவ்வளவு சமயம் இருக்கும்? நீங்கள் கேட்பீர்கள், நாங்கள் எப்போது சொர்க்கம் அல்லது சுகதாமத்திற்கு செல்வோம்? ஆனால் பாபா கூறுகிறார், இந்த வாழ்க்கை மிகவும் மதிப்பு வாய்ந்தது என சொல்லப்படுகிறது. நீங்கள் ஸ்ரீமத் படி மிக பெரிய சேவை செய்கின்றீர்கள். பாண்டவர்களாகிய நீங்கள்தான் ஸ்ரீமத் படி நடக்கின்றீர்கள். கீதை முதலானவற்றில் இந்த விஷயங்கள் இல்லை. இந்த பாபா அதிகமாகவே சாஸ்திரங்கள் முதலியவற்றை படித்திருக்கிறார். குருமார்களை கொண்டிருக்கிறார். எல்லா நடிகர்களின் நடவடிக்கைகளையும் நீங்கள் அறிவீர்கள். சாஸ்திரங்களையோ பிற்காலத்தில் அவர்கள் அமர்ந்து உருவாக்குகின்றனர். அவர்களுக்கு என்ன தெரியும்? இதுவும் நாடகத்தில் விளையாட்டாக உருவாக்கப்பட்டுள்ளது. கீதை, பாகவதம் எல்லாம் அந்தந்த சமயத்தில் மீண்டும் உருவாகும். கீதை என்பது தாய் தந்தை, கீதை மாதா என சொல்லப்படுகிறது. வேறு எந்த ஒரு புத்தகத்தையும் தாய் என சொல்ல மாட்டார்கள். இதன் பெயரே கீதா மாதா. நல்லது, அதை படைத்தவர் யார்? முதன் முதலில் ஆண் பெண்ணை தத்தெடுக்கிறார் அல்லவா? ஆண் திருமணம் செய்கிறார் என்றால் வாயினால் சொல்கிறார், இவள் என்னுடைய மனைவி. ஆகவே படைப்பாக ஆகிறது அல்லவா? பிறகு அவர் மூலமாக குழந்தைகள் பிறந்தாலும் இவர்கள் என்னுடையவர்கள் என்று சொல்வார்கள். குழந்தைகளும் சொல்வார்கள், இவர் எங்களுடைய தந்தை. நீங்களும் கூட பாபாவின் வாய்வழி வம்சத்தினர் அல்லவா? நீங்கள் சொல்கிறீர்கள், பாபா நாங்கள் உங்களுடையவர்கள். இவ்வளவு காலம் நாங்கள் மாயையின் வழிமுறைப்படி நடந்து வந்தோம். இப்போது உங்கள் வழிமுறைப்படி நடப்போம். மாயை ஏதோ வாயினால் வழிமுறை எதையும் சொல்வது இல்லை, செயல்களை அதுபோல செய்கின்றனர். இங்கோ பாபா வாயினால் சொல்லி புரிய வைக்கிறார். நீங்கள் அனைவரும் பாரதவாசிகள். நீங்கள் அறிவீர்கள், பாரதம்தான் தலையின் கிரீடமாக இருந்தது. இப்போது இரண்டு கிரீடமும் இல்லை. தூய்மையின் கிரீடமும் இல்லை, தூய்மையற்ற கிரீடமும் இல்லை. ஹெர் ஹோலினஸ், ஹிஸ் ஹோலினஸ் என்கிறார்கள். ஆண் பெண் இருவருக்கும் சொல்கிறார்கள். சந்நியாசிகளுக்கு ஹிஸ் ஹோலினஸ் என்று சொல்கிறார்கள். ஆனால் இல்லற மார்க்கம் இல்லை. இல்லற மார்க்கத்திலோ ஆண் பெண் இருவரும் தூய்மையாக இருக்கின்றனர். சத்தியுகத்தில் இருவருமே தூய்மையாகவே இருக்கின்றனர். அது முழுமையான தூய்மை எனப்படுகிறது. ஆத்மா ஷரீரம் இரண்டும் தூய்மையாக உள்ளன. இங்கே தூய்மை இல்லாத உலகில் இந்த இரண்டுமே தூய்மையாக இருக்க இயலாது. ஆக இப்போது நீங்கள் பாபாவின் முன்னிலையில் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். இது ஞான மழை எனப்படுகிறது. அது விஷத்தின் மழை, இது ஞான அமிர்தத்தின் மழை. பாடுகின்றனர் அல்லவா, அமிர்தத்தை விட்டு விஷத்தை எதற்காக அருந்தினார்கள்? உங்களுக்கு இப்போது ஞான அமிர்தம் கிடைத்துக் கொண்டு இருக்கிறது. பக்தி மார்க்கத்திலோ அப்படியே பாடிக்கொண்டே இருக்கின்றனர். இப்போது உங்களுக்கு நடைமுறையில் ஞான அமிர்தம் கிடைக்கிறது. இதிலிருந்துதான் அமிர்த சரஸ் என்ற பெயர் வந்துள்ளது. மற்றபடி குளங்களோ இதுபோல அதிகமாகவே உள்ளன. மானசரோவர் கூட உள்ளது அல்லவா? மானசரோவர் மனிதர்களின் சரோவரோ அதுவல்ல. இதுவோ ஞான அமிர்தத்தின் சரோவர். இது ஞான மானசரோவர் என்றும் சொல்லப்படுகிறது. ஞான கடலும் இருக்கின்றார். சிலர் நதிகளாக உள்ளனர், சிலர் கால்வாய்களாக உள்ளனர், சிலர் குளமாக உள்ளனர். வரிசைப்படியாக இருக்கத்தான் செய்கிறார்கள் அல்லவா? குழந்தைகள் புரிந்து கொண்டு விட்டார்கள். கல்பத்திற்கு முன்பும் கூட பாபா புரிய வைத்திருந்தார். பிறகு மீண்டும் இப்போது புரிய வைத்துக் கொண்டு இருக்கிறார். நீங்கள் நிச்சயம் செய்கிறீர்கள், நாம் பாபாவிடம் ராஜயோகம் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். இதன் மூலமாக தான் நாம் கல்பத்திற்கு முன்பும் கூட சொர்க்கத்தின் எஜமானராகி இருக்கின்றோம். பிரஜைகளும் கூட சொல்வார்கள், நாங்கள் எஜமானர் என்று பாரதவாசிகள் சொல்கிறார்கள் அல்லவா? நமது பாரதம் அனைத்தையும் விட உயர்ந்தது. இப்போது நமது பாரதம் அனைத்தையும் விட தாழ்ந்ததாக உள்ளது. நமது பாரதம் உயர்ந்ததாக இருந்தது. இப்போது நமது பாரதம் மிகவும் கீழானதாக ஆகிவிட்டுள்ளது. வேறு எந்த ஒரு கண்டத்திற்கும் இது போல சொல்ல மாட்டார்கள். பாரதம் மிக பழமையானது. அப்போது நாம் இல்லை என்பதை அனைத்து தர்மங்களை சார்ந்தவர்களும் அறிந்திருக்கிறார்கள். சத்தியுகத்தில் நிச்சயமாக பாரதவாசிகள் மட்டுமே இருப்பார்கள். கிறிஸ்துவிற்கு 3000 ஆண்டுகளுக்கு முன் பாரதம் மட்டுமே இருந்தது. வேறு எந்த ஒரு தர்மமும் இல்லை. புதிய உலகில் புதிய பாரதம் இருந்தது. இப்போது பழைய பாரதமாக உள்ளது. பாரதம் சொர்க்கமாக இருந்தது. ஆனால் யாருடைய புத்தியிலும் முழுமையாக பதிவது இல்லை. இதுவோ சுலபமாக புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம். பாபா உங்களுக்கு புரிய வைத்துக் கொண்டு இருக்கிறார். நீங்கள் நடைமுறையில் செயலாற்றிக் கொண்டு இருக்கிறீர்கள். வரிசைப்படியான முயற்சியின் அடிப்படையில் உண்மையிலும் உண்மையான வியாசராக வேண்டும். உண்மையான கீதையை சொல்ல வேண்டும். நீங்கள் புத்தகங்கள் எதையும் எடுக்க வேண்டியது இல்லை. நீங்களோ யோகி மற்றும் ஞானியாக இருக்கிறீர்கள். ஆத்மாக்கள் நீங்கள் பாபாவிடமிருந்து கீதை ஞானம் கேட்கிறீர்கள். உங்கள் புத்தியில் ஒரு பாபா மட்டுமே இருக்கிறார். வேறு எந்த ஒரு குரு, முனி, சாது, சந்நியாசியும் இல்லை. நீங்கள் சொல்வீர்கள், நாங்கள் பரமபிதா பரமாத்மாவிடமிருந்து கேட்கிறோம். அவரையே சத்ஸ்ரீ அகால் என்கிறார்கள். இந்த வார்த்தை எவ்வளவு இனிமையாக உள்ளது. அகாலி மக்கள் மிகுந்த சப்தமாக சொல்கிறார்கள், சத்ஸ்ரீ அகால். இங்கே குழந்தைகளாகிய நீங்கள் ஞான நடனம் ஆடுகின்றீர்கள். அதனால் உண்மையானவர்கள் என்றால் மகிழ்ச்சியில் நடனம் ஆடிக்கொண்டே இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. பிறகு நீங்கள் போய் நாட்டியம் ஆடுவீர்கள். மீராவும் கூட ஆழ் தியானத்தில் நடனம் முதலியன செய்திருக்கிறார். ஆனால் அவர் பக்தி செய்தார். நீங்கள் பக்தி எதுவும் செய்வது இல்லை. திவ்ய திருஷ்டி தருபவராகிய சுயம் பாபா உங்களுக்கு கற்று தந்து கொண்டு இருக்கிறார். அநேக குழந்தைகள் காட்சிகளை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அதனால் மனிதர்கள் நினைக்கிறார்கள் இது ஏதோ மாய மந்திரம் என்று. குழந்தைகள் படிக்கும் போது நடமாடிக்கொண்டே இருக்கிறார்கள் அல்லவா? உங்களுக்காகவும் இந்த விளையாட்டு உள்ளது. இது பாடம் எதுவும் இல்லை, மதிப்பெண் எதுவும் இல்லை. விளையாடி குதிப்பதற்கு எல்லாம் மதிப்பெண் கிடையாது. இங்கும் கூட யார் இந்த விளையாட்டில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஞானத்தின் மதிப்பெண் கிடைக்காது. இதுவோ விளையாட்டு. இது அவ்யக்த விளையாட்டு என சொல்லப்படுகிறது. அது உலகியலான விளையாட்டு. இது அவ்யக்த விளையாட்டு. ராஸ் முதலிய என செய்வோருக்கு மதிப்பெண்கள் கிடைப்பது இல்லை. அதனால் பாபா கூறுகிறார், டிரான்ஸை விட ஞானம் நல்லது, உயர்ந்தது. டிரான்ஸோ வெறுமனே நோக்கம் குறிக்கோளுக்கான காட்சி, இதுவே ராஜயோகம். நோக்கம் குறிக்கோள் புத்தியில் உள்ளது, அவர்களோ இந்த கண்களால் பார்க்கின்றனர். நாம் இன்னாராக போகிறோம், இங்கோ இது உங்களுக்கு வருங்காலத்திற்கான நோக்கம் மற்றும் குறிக்கோள். இளவரசர் இளவரசியாக வேண்டும், பிறகு நீங்கள் மகாராஜா மகாராணி ஆகிறீர்கள். நோக்கம் குறிக்கோள் இல்லாமல் யாராவது கல்லூரியில் அமர்ந்து இருந்தால் அவர்களை என்னவென்று சொல்வார்கள்? பாரதத்தில் உள்ள வேறு சத்சங்கங்களில் எந்த ஒரு நோக்கமோ குறிக்கோளோ கிடையாது. இதை பல்கலைக்கழகம் என்றும் சொல்லலாம், பாடசாலை என்றும் சொல்லலாம். சத்சங்கத்தை ஒருபோதும் பாடசாலை என்று சொல்ல மாட்டார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள், நாம் பதீத பாவனன் இறை தந்தையின் பல்கலைக்கழகத்தில் படிக்கின்றோம். முழு உலகத்தையும் நீங்கள் தூய்மையான சொர்க்கமாக ஆக்குகின்றீர்கள். உங்களுக்காகவே இந்த உலகை சொர்க்கமாக மாற்றுகின்றீர்கள். யார் உருவாக்குவார்களோ அவர்கள்தான் பிறகு ராஜ்யம் செய்வார்கள். அனைவருமே சொர்க்கத்தின் எஜமானர் ஆவார்கள் என்பது இல்லை. யார் முழு நரகவாசிகளாக உள்ளனரோ, யார் துவாபர யுகத்திலிருந்து பக்தி செய்து இருக்கிறார்களோ அவர்கள்தான் சொர்க்கவாசி ஆவார்கள். மற்ற மனிதர்கள் அனைவரும் கடுகுகளைப் போல சிதறி அழிந்து போவார்கள். ஆத்மாக்கள் திரும்பவும் பாபாவிடம் சென்று விடுவார்கள். எவ்வளவு பெரிய விநாசம் நிகழவிருக்கிறது! இப்போதோ அநேக பிரஜைகள் உள்ளனர். எவ்வளவுதான் உட்கார்ந்து எண்ணுவார்கள், துல்லியமாக எண்ண இயலாது. உலகத்தில் எவ்வளவு மனிதர்கள் உள்ளனர், இவ்வளவு பேரும் அழிந்து போவார்கள். குழந்தைகளுக்கு ஆலமரத்தின் உதாரணம் சொல்லப்பட்டுள்ளது. கல்கத்தாவில் மிகப்பெரிய மரம் உள்ளது, அதில் அஸ்திவாரம் இல்லை, மற்றபடி மீதி மரம் முழுவதும் நிற்கின்றது. இப்போது தேவி தேவதா தர்மமும் உள்ளது, ஆனால் அதன் பெயர் மறைந்து விட்டுள்ளது. அஸ்திவாரமே இல்லை என்று சொல்ல மாட்டார்கள். இற்றுப்போயிருந்தாலும் கூட சிறிது அடையாளம் இருக்கும் அல்லவா? மறைந்து உள்ளது என்பதன் பொருளே சிறிது மீதம் உள்ளது என்பதுதான். சித்திரங்கள் உள்ளன. பாரதத்தில் லக்ஷ்மி நாராயணர் ராஜ்யம் செய்தனர். இதுவோ புரிந்து கொள்ள மிகவும் சுலபமானது. ஆனால் மாயை ராவணன் புத்திக்கு பூட்டு போட்டு விடுகிறார். பரமபிதா பரமாத்மா புத்திவான்களின் புத்தியாக இருக்கிறார். மனிதர்களிடத்தில் புத்தி உள்ளது, ஆனால் பூட்டு போடப்பட்டு உள்ளது. கல்புத்தி உள்ளவர்களாக ஆகிவிட்டனர். இப்போது பாபா மீண்டும் உங்களை தங்க புத்தி உள்ளவர்களாக ஆக்குகின்றார், ஆத்மாவை ஆக்குகின்றார். புத்தி ஆத்மாவில் உள்ளது அல்லவா சொல்லப்படுகிறது? நீங்களோ கல்புத்தி எருமை புத்தி உள்ளவர்கள் என்று இங்கும் கூட அதுபோல உள்ளனர். கொஞ்சம் சொல்லி புரிய வைத்தாலும் புரிந்து கொள்வது இல்லை, ஸ்ரீமத் படி நடப்பது இல்லை. ஸ்ரீமத் எப்போதும் கூறுகிறது, குழந்தைகளை பார்வையற்றவர்களுக்கு வழிகாட்டும் ஒன்றுகோலாக மாறுங்கள். பாபா சொல்வதை கேட்க வேண்டும், பிறகு மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். ஆகையால் சேவைக்காக வெகு தொலைவு செல்ல வேண்டியிருக்கும், ஓரிடத்தில் அமர்ந்து கொள்ளக்கூடாது. இப்போது நீங்கள் ஞானம் யோகம் கற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். இங்கே நீங்கள் சிவபாபாவின் முன்னிலையில் அமர்ந்துள்ளீர்கள். சகஜ ராஜயோகத்தை கற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். ஆஸ்தியை பெறுவதற்காக நீங்கள் வந்திருப்பது விஷ்ணுபுரியின் அரசாட்சியை பெறுவதற்காக. விஷ்ணுவின் விஜயமாலை உருவாகும். இப்போது நீங்கள் நாடகத்தின் ரகசியத்தை நன்றாக புரிந்து கொண்டு விட்டீர்கள். நீங்கள் அறிவீர்கள், நிச்சயமாக தெய்வீக சாம்ராஜ்யம் இருந்தது. சத்யுக ஆரம்பத்தில் ராஜா ராணி இருந்தனர். இப்போது கலியுக இறுதியிலோ ராஜா ராணி என்று யாருமே தங்களை சொல்லிக் கொள்ள முடியாது. ஆனால் அரசாங்கத்திற்கு உதவி செய்கிறார்கள் என்றால் பிறகு மகாராஜாவின் டைட்டில் கிடைத்து விடுகிறது. அந்த அரசாங்கமும் பட்டம் கொடுத்தது. ராவ் சாஹப் ராவ் பகதூர் முதலியவை. இப்போதோ உங்களுக்கு பெரிய பட்டம் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. நடைமுறையில் நீங்கள் புனிதைகள், புனிதர்கள், மகாராஜா, மகாராணி ஆவீர்கள். உங்களுக்கு இரட்டை கிரீடம் உள்ளது. முதலிலோ புனித ராஜ்யம், பிறகு தூய்மையற்ற ராஜ்யம். நாடகத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான வெகு காலம் கழித்து காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது, தினமும் ஞான அமிர்தத்தின் மானசரோவரில் குளித்தெழுந்து ஆத்மா மற்றும் ஷரீரம் இரண்டையும் தூய்மையாக ஆக்க வேண்டும். மாயையின் வழிமுறையை விட்டுவிட்டு பாபாவின் வழிமுறைப்படி நடக்க வேண்டும். இரண்டாவது, இது விலைமதிக்க முடியாத சங்கம யுகத்தின் சமயம். இந்த சமயம் ஸ்ரீமத் படி நடந்து சேவை செய்ய வேண்டும். உண்மையான வியாசராகி உண்மையான கீதையை கேட்க வேண்டும். மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். யோகியாக ஞானியாக ஆக வேண்டும். வரதானம் அநேக விதமான நெருப்பிலிருந்து தப்பிப்பதற்காகவும் மற்ற அனைவரையும் தப்பிக்க வைக்கக்கூடிய உண்மையான கருணை மனமுடையவர் ஆகுக. விளக்கம். இன்றைய மனித குலம் பலவிதமான நெருப்பில் எரிந்து கொண்டு இருக்கின்றனர். பலவிதமான துக்கம், கவலைகள், பிரச்சனைகளால் ஆத்மாக்களுக்கு விதவிதமாக அடியேற்படுகிறது. இந்த நெருப்பு வாழ்ந்து கொண்டிருந்தாலும் எரிச்சலின் அனுபவத்தை ஏற்படுத்துகிறது. ஆனால் நீங்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு சிரேஷ்ட வாழ்க்கை வாழ்வதற்காக வந்துள்ளீர்கள். நீங்கள் குளிர்ச்சியான கடலின் கரையில் அமர்ந்து உள்ளீர்கள். அதீந்திரிய சுகம், அமைதியின் பிராப்தியை அடைந்துள்ளீர்கள். எனவே கருணை மனமுடையவராகி மற்ற ஆத்மாக்களையும் பலவிதமான நெருப்பிலிருந்து காப்பாற்றுங்கள். ஒவ்வொரு தெருவிலும் ஞானம் அளிக்கும் இடத்தை உருவாக்கி அனைவருக்கும் நல்வழி காட்டுங்கள். ஸ்லோகன். யாருக்கு பாபாவிடம் உண்மையான அன்பு இருக்கிறதோ அவர்களுக்கு அஷரீரி ஆவது எளிதாகும். ஓம் சாந்தி.